சபை வழங்கும் வாராந்த ஆன்மீக நிகழ்ச்சி.
நமச்சிவாய வாழ நாடந்தாள் வாழ்க, இமை பொழுது மென்னையில் நீங்காதாள் வாழ்க.
முதற்கண் விநாயகருக்கு அஞ்சலி.
திருவாக்கும் செய்தருமா கை கூட்டும் செங்கல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாடலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் முதலில் ஆன்மீக தத்துவங்களும் அதன் விளக்கங்களையும் கேட்போம். நமக்கு இயற்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுத்துவிட்ட கடவுளுக்கு நாம் பூஜைக்கு பழத்தை அளிப்பதன் தத்துவம் என்ன? இவையின்றி நாம் மனதார வேண்டிக் கொள்வது மட்டும் போதாதா? இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் அடியார்களே. பகவத்கீதையில் கிருஷ்ண பகவான் எவன் ஒருவன் உண்மையான அன்புள்ளத்துடன் ஒரு பழத்தை, ஒரு மலரை, ஒரு துளி தண்ணீரை அர்ப்பணிக்கின்றானோ அதை நான் தூய்மையான மனத்தின் காணிக்கையாக ஏற்றுக்கொள்கின்றேன் என்று கூறுகின்றார். இதனை நாம் நன்கு கவனிக்க வேண்டும். மிக எளிமையான பொருட்களை கொடுத்தால் போதும், தட்டு நிறைய பொன்னும் பணமும் வேண்டாம், உயர்ந்த காணிக்கைகளும் வேண்டாம். பெரும்பாலும் இன்று முக்கியமான கோவில்களில் எளிய காணிக்கைகளுக்கு மதிப்பில்லை. ஆனால் ஆண்டவனோ எளிய காணிக்கைகளையே பெரிதாக மதித்து ஏற்றுக்கொள்கின்றார். எப்பொழுதென்றால் அது அன்பு ததம்பும் உள்ளத்திலிருந்து காணிக்கையாக வரும்போது. ஆகவே அன்பும் தூய்மையும் தான் முக்கியம். காணிக்கையின் விலை மதிப்பு முக்கியமில்லை. பெரிய ரோஜா மலர் மாலை தேவையில்லை. ஒரே ஒரு பூவை மன தூய்மையுடன் எடுத்து இறைவன் காலடியில் போட்டால் போதும். ஒரு கரண்டியில் தேனை எடுத்து வாய்க்குள் நுழைத்து ருசிக்கின்றோம், அந்த கரண்டி வெளியே வந்துவிடுகின்றது. தேனும் ருசியும் மட்டும்தான் நாக்கில் தங்கிவிடுகின்றன. தேனும் அதன் ருசியும் தான் முக்கியம். அதைப்போல காணிக்கைகள் நமது அன்பையும் தூய்மையும் தான் ஆண்டவரிடம் கொண்டு போய் சேர்க்கின்றன. அடியார்களே, அவை சேர்வதுதான் முக்கியம், அந்த பொருட்கள் முக்கியமில்லை. அடியார்களே, நமக்கு இயற்கையில் எல்லா செல்வங்களையும் கொடுத்துவிட்ட கடவுளுக்கு நாம் பூஜைக்கு பழத்தை அளிப்பதன் தத்துவம் என்ன? இவையின்றி நாம் மனதார வேண்டிக் கொள்வது மட்டும் போதாதா? இதற்கான ஆன்மீக விளக்கத்தை கேட்டீர்கள். தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
சுவாமிசுலாந்து திருமுருகன் ஆலய நித்திய நைமித்திய பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். இன்று வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு பிற்பகல் 6:30 விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவள்ளுவர் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் இன்று வெள்ளிக்கிழமை மாலை 6:30 சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் 11 சனிக்கிழமை, 28 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 6:30 ஏகாதசி என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். மேலும் எதிர்வரும் 14 ஞாயிற்றுக்கிழமை, 29 திங்கட்கிழமை 5 பிரதோஷம் என்பதையும் அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஜனவரி 14 ஞாயிற்றுக்கிழமை பொங்கலை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் அதிகாலை 6 பொங்கி காலை 9 அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 சதுர்த்தியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விநாயகப் பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவள்ளுவர் கூடியுள்ளதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜனவரி 21 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து விநாயகப் பெருமானின் திருவிரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய நைமித்திய பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். அடியார்களே, அடுத்து சிறப்பு நிகழ்ச்சி சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சி. 5 ஆனை முகத்தனை, இந்திநிளம்பரை போலும் மைத்தனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் விரதத்தில் மிகச் சிறந்ததும் பழமையானதும் சங்கடங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தியில் விரதம் இருந்தால் அளவு கடந்த ஆனந்தத்தை அடையலாம், சகல சௌபாக்கியங்களையும் பெறலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் குடும்பத்தில் சுபீட்சமும் தடைகளின்றி எல்லா காரியங்களும் வெற்றியடையும். ஹர என்ற சொல்லுக்கு அளித்தல் என்று பொருள். ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமிக்கு அடுத்ததாக வரும் சதுர்த்தியே சங்கடகர சதுர்த்தியாகும், அதாவது கிருஷ்ணபக்ஷத்தில் வரும் சதுர்த்தியாகும். ஆவணி மாத தேய்பிறையில் வரும் சதுர்த்தி நாளில் இந்த விரதத்தை கடைபிடிக்க துவங்க வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சங்கடகர சதுர்த்தி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இதை மகா சங்கடகர சதுர்த்தி என்று அழைக்கின்றார்கள். இந்த விரதத்தின் பலன்களை பார்த்தால் இந்த விரதத்தை கடைபிடிப்பதால் நீண்ட நாட்களாக தீராமல் உள்ளே இருக்கும் நோய்கள் தீருகின்றது. வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்குள்ளாகின்றவர்கள் நிலையான சந்தோஷத்தை அடைய முடியும். மிகச் சிறப்பான கல்வியறிவு, புத்தி கூர்மை, நீண்ட ஆயுள், நிலையான செல்வம், நன்மக்கட்பேறு என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும். சனி தோஷத்துக்குள்ளாகின்றவர்கள் இந்த விரதத்தை அனுஷ்டித்தால் சனியின் தாக்கம் பெரும்பகுதி குறைகின்றது. இந்த விரதம் இருப்பது எப்படி என்று பார்ப்போம். சங்கடகர சதுர்த்தியன்று அதிகாலை நீராடி பால் பழம் அருந்தி உணவு உட்கொள்ளாமல் மாலை வரை கணநாதன் நினைவோடு உபவாசம் இருக்க வேண்டும். மாலை ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் ஆலயத்தை 8 வலம் வருதல் வேண்டும். அனைத்து பூஜைகளும் முடிந்தவுடன் வீட்டிற்கு வந்து உபவாசத்தை முடித்துக் கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமானுக்கு வெள்ளையருக்கு அருகம்புல் மாலை சாற்ற வேண்டும். சங்கடகர சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்குரிய ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாக தீமகி தன்னோதந்தி பிரசோதயாத் எனும் கணேச காயத்ரி மந்திரத்தையும் தமிழில் விநாயகர் அகவலையும் பாடி தொந்தி கணபதியை தியானித்தால் கூடுதல் பலனுண்டாகும். அடியார்களே, சிறப்பு நிகழ்ச்சி சங்கடகர சதுர்த்தி கேட்டீர்கள். அடியார்களே, ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுள்ள வழிகாட்டிகள் எவை என்பதை பார்ப்போம். இறைவனை வணங்கவும் பிறருக்கு உதவி செய்யவுமே மனிதன் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே நாமும் வாழ்ந்து பிறரையும் நாம் வாழ்விக்க வேண்டும். எல்லாவற்றிலும் இறைவன் இருக்கின்றான். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கின்றான். ஒருவன் இறக்கும் தருவாயில் என்ன நினைக்கின்றானோ அதுவே அவனது மறுபிறவியை நிர்ணயம் செய்கின்றது. ஒருவன் தன் வாழ்நாள் முழுவதும் எதையெல்லாம் நினைத்துத்தானோ அது நல்லதாக இருக்க வேண்டும். தமது வாழ்நாளில் கடவுளை முறையாக வழிபட்டவர்களுக்குத்தான் மரண சமயத்தில் கடவுளின் நினைவும் தரிசனமும் கிடைக்கின்றது, மற்றவர்களுக்கு அல்ல. எனவே வாழ்நாளில் தெய்வத்தை பற்றிய நினைவு நம் உள்ளத்தில் கோவில் கொண்டிருந்தால் மட்டுமே. இறக்கும் சமயத்திலும் கடவுளின் நினைவு நமக்கு வரும், இல்லாவிட்டால் வராது. அந்திம காலத்தில் கடவுளின் நினைவு வர வேண்டும் என்பதற்காகவே வாழ்நாளில் கடவுளின் நினைவு பயிற்சி செய்யப்படுகின்றது. அந்திம காலத்தில் ஈஸ்வரனுடைய ஞாபகம் வருவதற்குரிய வழியை ஒவ்வொருவரும் தேடிக்கொள்ள வேண்டும். அந்த வழி என்னவென்றால் இறைவனிடம் பக்தி செலுத்தி வாழ்வதேயாகும். நீங்கள் உலகில் பிறந்தது இறைவனை அடைவதற்காக. முதலில் அதை செய்யுங்கள். உங்கள் சொந்த பிரச்சினையை தீர்த்து வாழ்க்கை பயணத்துக்கு தயாராக இருங்கள். தீவிரமாக உழைத்து தெய்வீக இன்பத்தை சுவைத்து அழியா தன்மையுடைய அடையுங்கள். இறைவனின் எந்த நாமம் எந்த உருவம் உங்களுக்கு விருப்பமோ அதன்படியே அல்லும் பகலும் அவரை அழையுங்கள். அழைத்தால் நிச்சயமாக அவரை காண்பீர்கள். மனதை அலைய விடாதீர்கள். பொறுமையுடன் தொடர்ந்து ஆன்மீக சாதனையில் ஈடுபடுங்கள். தகுந்த காலத்தில் அவனது அருள் கிட்டும். உங்கள் மனம் தூயதாகவும் ஆசைகள் இன்றி இருந்தால் குழந்தையின் அழுகையை கேட்கும் தாய் குழந்தையிடம் ஓடி வருகின்றாள். இறைவனும் அதுபோலவே இடைவிடாது அவரது அருளுக்கும் காட்சிக்கும் பிரார்த்திப்பவனுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துவார். இறைவனை ஏதேனும் ஒரு விதத்தில் நினைப்பதன் மூலம் மனதை எப்போதும் உயர்ந்த நிலையில் வைத்திருப்பதுதான் ஆன்மீக சாதனை என்று சொல்லப்படுகின்றது. இறைவனை நாம் பல வழிகளில் அல்லது பல முறைகளில் அடையலாம். அதில் பிரார்த்தனையும் ஒன்றாகும். உள்ள தூய்மை பெறுவதற்கு பிரார்த்தனை என்பது மிகவும் சுலபமான சிறப்பான உபாயமாகும். ஜபம், தியானம், நாம சங்கீர்த்தனம், இறைவனை வணங்குதல், தோத்திரங்களை பாடுதல், பூஜை போன்ற பிரார்த்தனையில் அடங்கியுள்ளன. ஆன்மீக துறையில் முன்னேற ஒருவன் எப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். கடவுளின் கிருபை கிட்டவில்லை, ஆன்மீக பாதையில் முன்னேற்றமில்லை என்று சிலர் வெறுப்பு கொள்கின்றார்கள். அதற்கு காரணம் அவர்களின் தீய செயல்களே. அவையே அவர்களின் முன்னேற்றத்திற்கு குறுக்கே நிற்கின்றன. இறைவனை வழிபடுவதற்கு புற தூய்மை மிகவும் வேண்டியது. பூஜை, ஜபம், தியானம் ஆகியவற்றில் ஈடுபடும் போது புற தூய்மையாக இருக்க வேண்டும். ஆனால் புற தூய்மை மட்டும் இறைவனை அடைய போதுமானதல்ல. அகத்தூய்மை முற்றிலும் வேண்டும். நம் உள்ளத்தில் உள்ள ஆசைகளும் அழுக்குகளும் நீங்கியவுடன் இறைவன் நம் உள்ளத்தில் குடிகொண்டு ஆட்கொண்டு அருள் புரிவான். மனம் அடங்கியவனுக்குத்தான், மனம் தூய்மையாக இருப்பவனுக்குத்தான் யோகம் சிந்திக்கும் என்பதே முடிவான உண்மை. உடலை நீரால் தூய்மை செய்வது புற தூய்மை. வாய்மையாலும் மற்ற நற்குணங்களாலும் மன தூய்மைப்படுத்துவது அகத்தூய்மை. இரண்டு தூய்மையும் அவசியமாகும். அகத்தூய்மை மிகவும் இன்றியமையாதது. நான் எனது என்ற அகப்புற பற்றுக்களை நீக்கி இறைவனின் திருவடிகளை பற்றி வாழ வேண்டும். உலகில் அனைத்து செயல்களும் இறைவன் கிருபையால் நடைபெறுகின்றன. அவனின்றி ஓரணவும் அசையாது. ஆனால் ஆணவம் காரணமாக மனிதன் தீய செயல்களில் ஈடுபடுகின்றான். இதுதான் துன்பங்களுக்கு காரணம். நான் என்ற ஆணவத்தை நீக்கிக் கொண்டால் உள்ளம் தெளிவடைகின்றது, சிந்தனை சீர்படுகின்றது, அக வாழ்விலும் புற வாழ்விலும் தூய்மை பிரகாசிக்கின்றது. ஆத்ம பிரகாசம் ஏற்பட்டு தெய்வமாகின்றோம். மனிதனின் உண்மை சொரூபம் ஆனந்தமயம். மனிதனின் உள்ளத்திலேயே பூரண ஆனந்தம் இருக்கின்றது, பூரண ஞானம் இருக்கின்றது. எனவே ஆத்ம சாதனைகளின் மூலம் உள்ளத்தில் ஆழ்ந்து மூழ்கும் அளவிற்கேற்ப உண்மையான ஆனந்தம் கிட்டும். கேட்பதற்கும் படிப்பதற்கும் என்று இல்லாமல் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றுவதற்குரியதாக ஆன்மீகத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவரிடம் ஆன்மீக சிந்தனைகள் சீராக மலர்ந்து வருகின்றது என்பதற்கு மௌனம் நல்ல ஒரு அடையாளம். ஆன்மீக வாழ்க்கையில் முதல் படியே மௌனம்தான். வீண் பேச்சுக்கள் எல்லாவற்றையும் விட்டொழித்து கடவுளை நினை என்று மகான்கள் உபதேசிக்கின்றார்கள். வெற்று ஆரவாரம் பேச்சுக்களிலேயே பெரும்பாலானவர்களின் பொழுது வீணாக்கப்படுகின்றது. வளவளவென்று வீண் பேச்சில் ஈடுபடுவது ஆன்மீக சாதனையை பெரிய அளவில் கட்டாயம் பாதிக்கும். ஆதலால் பிறரிடம் பேசும் பொழுது அவர் எவராயினும் தெரிந்து தெளிந்து பயனுடைய சொற்களையே பேச வேண்டும். பேச்சு குறைய குறைய எண்ண அலைகள் ஓய்ந்து மனம் இறைவனிடம் ஒடுங்கும். எனவே அந்த அளவுக்கு மௌனத்தை கடைப்பிடித்து கடவுள் சிந்தனையில் ஆழ்ந்து ஈடுபடுகின்றோமோ அந்த அளவுக்கு ஆன்ம நலன் பெறலாம். அடியார்களே, ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுள்ள வழிகாட்டிகள் கேட்டீர்கள். தொடர்வது சைவ திருமுறை பாடல்.
நீர் சித்தி தருவது நீர்
நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவருகின்றன. நன்றி, வணக்கம்.